நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கும், பின்னர் தொடரும் செய்தி அரங்கில். மலேசியாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று தலைநகர் கோலாலம்பூரில் 2வது நாளாக நடைபெறும் பெரிய ஆர்ப்பாட்டம் குறித்த செய்திகள். இலங்கையின் பல பகுதிகளில் வறண்ட வானிலை காரணமாக கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது பற்றிய செய்திகள்.
2 லிட்டர் தண்ணி அடிக்காத போதுமா?
இலங்கையில் காணாமல் போனவர்களின் உறவினர்கள் இன்று மன்னாரில் நடத்திய கவனஈர்ப்பு போராட்ட செய்திகள். தமிழகத்தின் தேனி மாவட்டத்தில் 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த புத்தர் சிலை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தொடர்பிலான ஒரு பேட்டி.
முதன் முதலாக ஒரு பௌத்த படிவம் இங்கு கிடைத்திருப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. எனவே சமணத்திற்கு இணையாக இல்லாவிட்டாலும் பௌத்தமும் ஓரளவிற்கு பாண்டி நாட்டு பகுதியிலே காலூர்ந்து இருந்தது என்ற செய்தியை இந்த புத்தர் படிவம் நமக்கு வழங்குகிறது.
ஆகியவையும் இன்ன பிற தகவல்களும் கேட்கலாம். முதலாவதாக செய்தி அறிக்கை.
பிபிசி தமிழிசையின் செய்தி அறிக்கை வழங்குவோர் பிரதீபன் புனிதசீலன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
குடியேறிகள் பிரச்சினை குறித்து சில ஐரோப்பிய நாடுகளின் அணுகுமுறை மோசடித்தனமானது என பிரான்ஸ் வெளிவிவகார செயலாளர் லோரங் ஃபேபியூஸ் வர்ணித்துள்ளார். ஒதுக்கீடு அடிப்படையில் குடியேறிகளை ஏற்றுக்கொள்ள மறுக்கும் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பினர்கள், அதிலும் குறிப்பாக கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார்.
செர்பியாவிலிருந்து
ஹங்கேரியினுள் குடியேறிகள் வருவதை தடுக்கும் வகையில் ஹங்கேரி முள்வேலி அமைத்துள்ளமை ஐரோப்பிய நாடுகள் பொதுவாக கடைபிடிக்க வேண்டிய விழுமியங்களை கடைபிடிக்காததையே காட்டுகிறது என கடுமையாக விமர்சித்துள்ளார். அதிகரிக்கும் குடியேறிகளை சமாளிக்க முகம் கொடுக்கும் வழிகளை கண்டுபிடிக்க ஐரோப்பிய ஒன்றிய அமைச்சர்களின் அவசர சந்திப்பு ஒன்றிற்கான அழைப்பை பிரிட்டன் மற்றும் ஜெர்மன் ஆகிய நாடுகளுடன் பிரான்சும் இணைந்து விடுத்துள்ளது.
இதனிடையே ஆஸ்திரேலியாவில் மினிவேன் ஒன்றிலிருந்து மயங்கிய நிலையில் மீட்கப்பட்டிருந்த சிரியாவைச் சேர்ந்த 3 சிறார்களும் அவர்கள் சிகிச்சை பெற்று வந்த மருத்துவமனையிலிருந்து காணாமல் போயுள்ளனர். 1 முதல் 5 வயது வரையான இந்த 2 பெண் பிள்ளைகளும் ஒரு பையனும் 26 குடியேறிகள் பயணித்துக் கொண்டிருந்த வேன் ஒன்றிலிருந்து மீட்கப்பட்டிருந்தனர். பிரானாவ் ஆம் இன் என்ற நகரிலிருந்து இருக்கின்ற மருத்துவமனைக்கு இந்த சிறார்கள் வெள்ளிக்கிழமை கொண்டு செல்லப்பட்டார்கள். ஆனால் சனிக்கிழமையன்று ஏதோ ஒரு நேரத்தில் அவர்கள் அங்கிருந்து சென்று விட்டதாக ஆஸ்திரிய காவல்துறை கூறுகிறது. பால்கன் தீபகற்பம் வழியாக ஹங்கேரியை கடந்து வந்திருக்கின்ற இவர்கள் இப்போது ஜெர்மனியின் எல்லையை கடந்திருக்கலாம் என்று காவல்துறையினர் கூறுகின்றனர்.
இந்தியாவில் மிகவும் அறியப்பட்ட பகுத்தறிவு சிந்தனையாளரும் முன்னாள் துணைவேந்தருமான டாக்டர் மல்லேஷப்பா கல்புர்கி சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். தென்னிந்திய மாநிலமான கர்நாடகாவில் அடையாளம் தெரியாத ஒருவரால் 77 வயதான அவர் கொல்லப்பட்டுள்ளார். உருவ வழிபாட்டிற்கு எதிராக அண்மையில் அவர் தெரிவித்திருந்த கருத்துக்களுக்கும் இந்த கொலைக்கும் தொடர்பு இருக்கலாம் என அதிகாரிகள் கூறுகிறார்கள். அவரது அந்த கருத்துக்கள் வலதுசாரி இந்து அமைப்புகளை ஆத்திரமடைய செய்திருந்தது. மராட்டிய மாநிலத்தின் புனே நகரில் 2 ஆண்டுகளுக்கு முன்னர் மற்றொரு முன்னணி பகுத்தறிவாளரான டாக்டர் நரேந்திர டாபோல்கர் கொல்லப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
ஜப்பானில் போருக்கும் வன்முறைக்கும் எதிரான அந்நாட்டின் அரசியலமைப்பில் திருத்தங்கள் கொண்டு வரப்படுவதற்கு எதிராக 1000000 மக்கள் நாடாளுமன்ற கட்டிடத்துக்கு வெளியே போராட்டம் நடத்தியுள்ளனர். இந்த வார இறுதியில் நாடெங்கிலும் நடந்திருக்கின்ற குறைந்தது 200 போராட்டங்களின் அங்கமாகவே இந்த போராட்டமும் நடந்திருக்கிறது. உத்தேசிக்கப்பட்டிருக்கின்ற புதிய திருத்தங்களின்படி ஜப்பானின் இராணுவத்துக்கு போருக்கு செல்வதற்கு கூடுதல் சுதந்திரம் கிடைக்கிறது. மிகவும் சக்தி வாய்ந்த சீனாவை எதிர்கொள்வதற்கு ஜப்பானுக்கு இந்த அரசியலமைப்பு திருத்தங்கள் அவசியம் என்று பிரதமர் ஷின்ஷோ அபே கூறியிருக்கிறார்.
உலக தடகள போட்டிகளில் முதல் முறையாக கென்யா 7 தங்கம் அடங்கலாக 16 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடத்தை பிடித்துள்ளது. 2வது இடத்திற்கு வந்துள்ள ஜமைக்கா 7 தங்கம் அடங்கலாக 12 பதக்கங்களை வென்றுள்ளது. அமெரிக்கா 6 தங்கம் 6 வெள்ளி அடங்கலாக 18 பதக்கங்களுடன் 3வது இடத்திற்கு வந்துள்ளது.
மலேசியாவின் பிரதமர் நஜீப் ரசாக்கை பதவி விலகக் கோரி நடந்து வருகின்ற போராட்டங்களில் அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் மகதீர் முகமது 2வது தடவையாக பங்கேற்றிருக்கிறார். பிரதமர் நஜீபை அகற்றுவதன் மூலம் மட்டுமே மலேசியா புத்துயிர் பெற முடியும் என்று மகதீர் முகமது கூறியிருக்கிறார். கோலாலம்பூரில் நடந்த இரண்டாவது நாள் போராட்டங்களிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர். பலர் வீதிகளிலேயே இரவு முழுவதும் முகாமிட்டிருந்தனர். பிரதமரின் தனிப்பட்ட வங்கிக் கணக்கில் இருந்த பணம் தொடர்பிலேயே அவரை பதவி விலகுமாறு கோரிக்கைகள் விடுக்கப்பட்டு வருகின்றன.
செய்தி அரங்கில் முதலாக பன்னாட்டுச் செய்தி ஒன்று. மலேசியாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் எனும் கோரிக்கை வலுத்து வருகின்றன. இரண்டாவது நாளாக தலைநகர் கோலாலம்பூரில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வீதிகளில் போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதனிடையே பிரதமர் நஜீப் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று முன்னாள் பிரதமரும் ஆளும் கட்சியின் தலைவராக இருந்தவருமான மகாதீர் முகமது கூறியுள்ளார். அங்கு நடைபெற்று வரும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் குறித்து மலேசியா கினி பத்திரிகையின் தமிழ் பதிப்பின் ஆசிரியர் காத்தையா அவர்களிடம் பேசினேன்.
பிரதமர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று பலர் பல வகையில் கேட்டுக்கொண்டும் அவர் முடியாது என்று கூறிவிட்டார். ஏனென்றால் இன்று உடல் அந்த அளவுக்கு வளர்ந்திருப்பதால் அவர் பதவி விலகியே ஆக வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கை. அதை அவர் மறுத்துவிட்டதால் இந்த அளவுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் வளர்ந்திருக்கிறது. அது இன்று இரவு 11:59 வரையில் நடைபெறும். அதற்கு பின்னாலும் இது தொடரலாம். மக்களுக்கு விருப்பம் என்றால் இவர் ஆட்சியில் இருந்தால் நாட்டின் முன்னேற்றம் பாதிக்கப்படும், நாட்டின் நாணயத்தின் மதிப்பு படுபாலத்திற்கு சென்றிருக்கிறது, ஆகவே அரசாங்கத்தை மாற்றி அமைக்க வேண்டியது அவசியம் என்று கருதுவதால் பிரதமர் நஜீப் பதவி துறக்க வேண்டும் என்று உடாப்படியாக கூறுகின்றனர்.
பிரதமர் நஜீப் அவர்களுடைய அரசியல் ஆசான் என்று கருதப்படுபவரும் அவரை ஆட்சியில் அமர்த்தியவருமான முன்னாள் பிரதமர் மகாதீர் முகமது கூட நஜீப் ஆட்சி விலக வேண்டும் அப்படின்னு இன்றைக்கு கோரிக்கை விடுத்திருக்காரா?
ஆமா, இன்று செய்தியாளர் கூட்டத்தில் முன்னாள் பிரதமர் மகாதீர் இது மிக தெளிவாக கூறியிருக்கிறார். பிரதமர் நஜீப் பதவி விலக வேண்டும், அதுதான் மக்களின் விருப்பம். இந்த மாதிரியான ஊழல் தலைவர் விட்டொழிக்கப்பட வேண்டும் என்று அடித்து கூறியிருக்கிறார். அவரை விளக்குவதற்கான முயற்சிகள் எல்லாவற்றையும் தோற்கடித்திருக்கிறார். அதில் ஒன்று முன்னாள் சட்டத்துறை தலைவர், அதாவது அட்டர்னி ஜெனரல் கனி பட்டேல் என்பவரை பதவியிலிருந்து இறக்கியதும் ஒன்றாகும் என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். சட்டப்படி அவரை பதவியிலிருந்து விளக்குவதுதான் விரும்பத்தக்கது. ஆனால் அதற்கு அவர் ஒத்து வருவதாக இல்லை என்பதால் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட வேண்டும் என்று அவரே கூறியிருக்கிறார். ஏன் நடத்தப்பட வேண்டும் என்பதற்கு உதாரணமாக பிலிப்பீன்ஸ் நாட்டின் முன்னாள் தலைவர் மார்கோஸ் நாட்டை பாதுகாத்துக் கொண்டிருந்த சூழ்நிலையால் அவர் மக்களால் பதவியிலிருந்து அகற்றப்பட்டார் என்பதையும் இன்று அவர் சுட்டிக்காட்டினார். ஆகையால் மலேசியா அந்த நிலைமைக்கு வந்திருப்பதால் மலேசிய மக்கள் ஊழல் தலைவரை விரும்பவில்லை என்பதால் நஜீப் பிரதமரின் தலை உருள வேண்டும் என்ற அளவிற்கு வந்து கருத்து தெரிவித்திருக்கிறார் முன்னாள் பிரதமர் மகாதீர். அதோடு மட்டுமல்ல, அரசாங்கத்திற்கு எதிரான இந்த ஆர்ப்பாட்டத்தை நான் ஆதரிக்கிறேன் என்றும் கூறியிருக்கிறார்.
இதன் காரணமாக நாட்டை ஆளும் அம்னோ கட்சி, ஐக்கிய மலாய் மக்கள் கட்சி வந்து பிளவுபடுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
மகாதீர் பகிரங்கமாக அம்னோவின் தலைவரும் பிரதமருமான நஜீப் பதவியில் இருந்து விலக வேண்டும் என்று வலியுறுத்தி கூறியிருப்பது, அதுவும் பகிரங்கமாக எதிரணி பெருசே என்ற அமைப்பு நடத்திய பேரணியில் கலந்து கொண்டு கூறியிருப்பது பெரிய ஒரு பெரிய அதிர்ச்சி அலையை உருவாக்கி இருக்கிறது. அம்னோ கட்சியில் பிளவு ஏற்பட்டு விட்டது. அதில் பலன்களை அனுபவித்து சுகமாக வாழ்ந்த தலைவர்கள் பலர் இதை மறுக்கிறார்கள். குறிப்பாக பிரதமர் நஜீப் மட்டுமல்ல, உள்துறை அமைச்சராகவும் துணை பிரதமராகவும் இப்போது நியமிக்கப்பட்டிருக்கிறோம் அமீடி என்பவர் மிக தீவிரமாக மகாதீர் நிலைப்பாட்டை எதிர்க்கிறார். ஆனால் அதே சமயத்தில் மகாதீருக்கு ஆதரவும் பெருகிக் கொண்டே இருக்கிறது. அதுதான் இன்றைய நிலை. நேற்று ஜோகூர் மாநிலத்தில் பேசிய கூட்டத்தில் அவருக்கு மிக பிரமாண்டமான பதவியேற்பு அளிக்கப்பட்டது. அவரும் அங்கேயும் இதே கதையை தான் சொல்லியிருக்கிறார். பதவி விலக வேண்டும், நாம் இந்த மாதிரி ஊழல் பேரவர்களுடன் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தால் அம்னோவும் அதன் கூட்டணியான பாரிசானும் தோல்வியடையும். பாரிசான் தோல்வியடையாமல் இருப்பதற்கும் பாரிசான் தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வேண்டும் என்றால் பிரதமர் நஜீப் பதவி விலக வேண்டும் என்பது அவரது. ஆனால் பதவியில் இருப்பவர்கள் எப்படியாவது சமாளித்து விடலாம் என்ற நோக்கத்தில் மகாதீரின் வேண்டுகோளை மறுக்கிறார்கள். அது கட்சி நிச்சயமாக பல மட்டங்களில் பிளவு ஏற்படுத்தியிருக்கிறது. மொத்தத்தில் இந்த அம்னோ கட்சியில் ஒற்றுமை இல்லை, அது நிச்சயமாக அவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் என்பதில் எந்த கருத்து வேறுபாடும் இருக்க முடியாது.
மலேசியா கினி பத்திரிகையின் தமிழ் பதிப்பின் ஆசிரியர் காத்தையா. அடுத்து இலங்கை செய்திகள். காணாமல் போனவர்கள் குறித்த சர்வதேச தினம் இன்று உலக அளவில் அனுசரிக்கப்படும் வேளையில் இலங்கையில் காணாமல் போனோரின் உறவினர்கள், சமூக ஆர்வலர்கள் இன்று மன்னார் மாவட்டத்தில் சிறப்பு கவன ஈர்ப்பு நிகழ்வு ஒன்றை முன்னெடுத்திருந்தார்கள். இதுகுறித்து நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே மன்னார் நகரில் வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலிருந்து வந்து ஒன்று கூடிய காணாமல் போயுள்ளவர்களின் உறவினர்கள் காணாமலாக்கப்பட்டுள்ள தமது உறவுகளை கண்டுபிடிப்பதற்கு ஏதுவாக சர்வதேச விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும் என கண்ணீர் ஊத்து கதறி அழுது கோரியிருக்கின்றார்கள். மன்னார் மாவட்ட பிரதிநிதி குழுவின் தலைவர் அருட்தந்தை ஜெபமாலை அவர்களின் தலைமையில் ஆட்கள் காணாமல் ஆக்கப்படுவதற்கு எதிரான சர்வதேச தினத்தை ஒட்டி இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது. காணாமல் போயுள்ளவர்களுடைய குடும்பங்களின் சங்கம், வடக்கு கிழக்கு மாகாணம் மற்றும் மன்னார் பிரஜைகள் குழு ஆகிய அமைப்புகள் இணைந்து இதற்கான அழைப்பை விடுத்திருந்தன. இந்த நிகழ்வு குறித்து மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை ஜெபமாலை அவர்களிடம் விவரம் கேட்டேன்.
சர்வதேச விசாரணை மாத்திரம் ஒரு நீதியை பெற்றுத்தர முடியும். சர்வதேச விசாரணை தான் எங்களுக்கு தேவை. உள்ள விசாரணையிலே நம்பிக்கை இல்லை என்பதை வலியுறுத்தி நாங்கள் கூறினோம். ஜனாதிபதிக்கு மகஜர் அனுப்புவதற்கென மகஜர் வந்து வாசித்த நாங்கள். அதிலேயும் கடந்த அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட உள்ள விசாரணைகள் வந்து தோல்வி அடைந்திருக்கின்றது, அதனால் எந்த விதமான பிரயோசனம் இல்லை என்றும், குற்றம் விளைத்தவர்கள் எவ்வாறு நீதியை வழங்க முடியும் என்ற கேள்விகளோடு நாங்கள் சர்வதேச விசாரணையினூடாக இந்த காணாமல் போனவர்களை கண்டடைக்கின்ற ஒரு முயற்சியை செய்யுமாறு கேட்டிருக்கோம். கடந்த கால அனுபவங்கள் எங்களுக்கு சொல்லுகிற பாடம், உள்ள விசாரணையூடாக இதுவரை எதற்கு யாருக்குமே நீதி கிடைக்கவில்லை. இரண்டாவதாக, குற்றம் செய்த அரசாங்கம், அது அரசாங்கமே எவ்வாறு தங்களை விசாரிக்க முடியும்? ஒரு நடுநிலையாளர் அல்லது வெளியிலிருந்து வந்தவர் தான் இவர்கள் செய்த குற்றங்களை விசாரிக்க முடியும். தாங்கள் செய்த குற்றங்களை தாங்களாக விசாரிப்பது என்பது நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒன்று. ஆகவே இது ஒரு காலத்தை எடுத்தடிக்கிற ஒரு போக்கு இருப்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இருக்கிற அரசாங்கம் உள்ள விசாரணையூடாக ஒரு நீதியை தீர்ப்பை தராது என்பது எங்களுடைய உறுதியான நம்பிக்கை. அதனால் தான் நாங்கள் சர்வதேச விசாரணை கோரி நிற்கின்றோம். ஆகவே அமெரிக்கா உட்பட ஏனைய அரசுகள் வந்து இந்த உள்ள விசாரணை பொறிமுறைக்கு ஆதரவு கொடுப்பதை நாங்கள் விரும்பவில்லை, அதை நாங்கள் கண்டிக்கிறோம்
என்றார் அருட்தந்தை ஜெபமாலை அவர்கள். யுத்தம் நடைபெற்ற காலத்திலும் அதற்கு முன்னரும் பின்னரும் கூட எண்ணற்றவர்கள் காணாமல் போயிருப்பதாக கூறப்படுகின்றது. கடந்த அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட காணாமல் போனவர்களை பற்றி விசாரணை செய்வதற்கான ஜனாதிபதி ஆணைக்குழுவினர் சுமார் 19,000 பேர் காணாமல் போயிருப்பதாக தங்களிடம் பாதிக்கப்பட்டவர்கள் முறையிட்டிருப்பதாக கூறியிருக்கின்றார்கள். அந்த குழுவின் விசாரணை நடவடிக்கைகள் ஆட்சி மாற்றத்தின் பின்னரும் இன்னும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதேவேளை இறுதி யுத்தத்தின் போது இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற மனித உரிமை மீறல்கள், போர்க்குற்ற நடவடிக்கைகள் தொடர்பில் சர்வதேச விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்று தமிழர் தரப்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தனது தேர்தல் அறிக்கையில் இந்த கோரிக்கையின் முக்கிய கோரிக்கையாக முன்வைத்து பரப்புரைகளை செய்திருந்தது. ஆயினும் புதிய அரசாங்கம் உள்ளக விசாரணை ஒன்றை நடத்தப்படும் என்றும் அதற்கான பொறிமுறை ஒன்று உருவாக்கப்படும் என்றும் அறிவித்திருக்கின்றது. இலங்கைக்கு எதிராக சர்வதேச அளவிலான போர்க்குற்ற விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தி வந்த அமெரிக்காவும் இலங்கை அரசாங்கத்தின் இந்த நிலைப்பாட்டிற்கு ஆதரவளிப்பதாக உறுதியளித்திருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்கவாசகம். இலங்கையின் பல பகுதிகளில் கடுமையான காலநிலை மாற்றம் காரணமாக குடிநீர் பற்றாக்குறை நிலவுவதாக அரசு அறிவித்துள்ளது. இது குறித்த ஒரு செய்திக்குறிப்பை தருகிறார் பிரதீபன் புனிதசீலன்.
இலங்கையின் பல பகுதிகளில் வறண்ட காலநிலை காரணமாக கடுமையான குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது என்று அரசு அறிவித்துள்ளது. இதன் காரணமாக குறைந்தது 2 லட்சம் பேர் வரை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு தேவையான குடிநீர் வழங்க நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாகவும் அரசின் பேரிடர் முகாமைத்துவ மையத்தின் உதவி இயக்குநர் பிரதீப் கொடிப்பிலி பிபிசியிடம் தெரிவித்தார். நாட்டின் கிழக்கு பகுதியின் பல இடங்களிலும் பொலனறுவை மாவட்டம் மற்றும் யாழ்ப்பாணம் மாவட்டம் ஆகிய இடங்களிலும் வறண்ட காலநிலை காரணமாக குறைந்தது 2 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனினும் இதை பெரும் வறட்சி என்று கூற முடியாது. இந்த பிரதேசங்கள் முழுமையாக பாதிக்கப்படவில்லை. இங்கு மக்கள் மிகவும் கடுமையான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துள்ளனர். அதில் குடிநீர் பிரச்சினை மிக முக்கிய பிரச்சனையாக உள்ளது. இவர்களுக்கு தேவையான குடிநீர் வழங்குவது குறித்து நாம் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எவ்வாறாயினும் இந்த பிரச்சினை எவ்வளவு காலத்தினுள் தீர்க்கப்படும் என்று தற்போதைக்கு கூற முடியாது. இது தொடர்பில் நாம் காலநிலை அவதான மையத்துடன் இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று தெரிவித்தார் பேரிடர் முகாமைத்துவ மையத்தின் உதவி இயக்குநர் பிரதீப் கொடிப்பிலி.
செய்திக்குறிப்பை வழங்கியவர் பிரதீபன் புனிதசீலன். கடுமையான வறண்ட வானிலை காரணமாக மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள ஒரு பகுதியாக கிழக்கு மாகாணம் உள்ளது என்றும் அங்கு குடிநீருக்கு கடுமையான தட்டுப்பாடு நிலவுகிறது என்றும் கூறுகின்றார் அங்கிருக்கும் நமது செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையில் தற்போது நிலவும் வறட்சியுடன் கூடிய காலநிலை காரணமாக வடக்கு கிழக்கு உட்பட நாட்டின் சில மாவட்டங்களில் 60,000 மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் தகவல்களின்படி கிழக்கு மாகாணத்திலே கூடுதலானோர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டும் 15,000 மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. வறட்சியினால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு அவசர நிவாரண உதவியாக தற்போது உள்ளூராட்சி சபைகளினால் குடிநீர் வளங்கள் மட்டுமே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதுகூட திருப்தி அளிப்பதாக இல்லை என்று பாதிப்புக்குள்ளான குடும்பங்கள் கூறுகின்றன. மனிதர்கள் மட்டுமல்ல கால்நடைகளும் இந்த வறட்சியினால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன.
மாடு நிக்கிற மாட்டதான் இருக்கா பார்த்தனா மாட்டுகளுக்கு தண்ணி இல்ல, எங்க முன்னு வந்து தண்ணி இல்லாம ஓடி திரிங்கதான் அதான் கண்டதான் தேடி பார்ப்போண்டு வந்த மாடு நிக்கிது கண்ட காணல தண்ணி இல்லாம சாடு மாடெல்லாம் செத்து போகும்.
வறட்சியுடன் கூடிய காலநிலை காரணமாக 100,000 ஏக்கர் காய்கறி செய்கையும் மேட்டுநில பயிர் செய்கையும் கருகி போய் காணப்படுவதாக உற்பத்தியாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளார்கள்.
தோட்டமெல்லாம் காஞ்சி கிடக்கு சார், என்ன செய்யறதுன்னே தெரியாம முழுது இங்க காஞ்சி போய் கிடக்குனா. வீட்டு தோட்டம் மாதிரி எல்லா பயிரும் நாட்டி இருக்கிறேன், முழுதும் காஞ்சி போய் கிடக்கு. எனக்கு சரியான கவலையா இருக்கு சார்.
பயிர்கள் தான் ரொம்ப கவலைக்கிடமான நிலையெல்லாம் இருக்கு. முழு பயிர் தென்னங்கன்று தென்னை மரங்கள் மற்ற தோட்டங்கள் காய்கறிகள் எல்லாம் எல்லாம் நெருப்பு வச்சா பட்டக்கூடிய அளவுக்கு இருக்கு.
பயிர் கச்சான் எல்லாம் அப்படியோ தண்ணி இல்லாமலுக்கு நாட்டினதா அப்படியோ செத்து பயிர் காய்ச்ச மாதிரியும் பூத்த மாதிரியும் காஞ்சி போயிட்டு. இது சரியான வறட்சியால சனங்களுக்கு தொழில் எல்லாம் எதுவும் இல்லதானே. எங்களை கிராமத்துல தொழில் எதுவும் செய்யலாது. தோட்டங்கள் அதுகள் செய்துதான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம இப்ப வந்து இப்ப அதிலே ஒரு வருமானமும் இல்லை.
இவர்களை பொறுத்தவரை அரசாங்கம் தங்களுக்கு ஏதாவது இழப்பீடு வழங்க வேண்டும் அல்லது நிவாரணம் வழங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள்.
நமது கிழக்கிழங்கை செய்தியாளர் உதயகுமார். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தமிழரசு கட்சியை தவிர்த்து அங்கம் வகிக்கும் இதர 3 கட்சிகள் இன்று கொழும்பில் தமது உயர்மட்ட கூட்டத்தை நடத்தியுள்ளார்கள். கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பு கூட்டம் உடனடியாக கூட்டப்பட வேண்டும் என்று அந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உயர்மட்ட குழுவாகிய இணைப்பு குழு கூட்டத்தை உடனடியாக கூட்ட வேண்டும் என்று கொழும்பில் இன்று கூடிய அந்த அமைப்பைச் சேர்ந்த 3 கட்சிகள் தமிழரசு கட்சியிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றன. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் 2 தேசிய பட்டியல் ஆசனங்களுக்கான ஆட்களை நியமிப்பதில் ஏற்பட்டிருந்த அதிருப்தியான நிலைமையை அடுத்து தமிழரசு கட்சி தவிர்ந்த ஏனைய 3 கட்சிகளின் முக்கியஸ்தர்கள் இன்று கொழும்பில் கூடி 2வது முறையாக பேச்சுக்கள் நடத்தியிருக்கின்றார்கள். இன்றைய கூட்டத்தில் டெலோ அமைப்பின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன், சிவாஜி லிங்கம் உள்ளிட்ட 6 பேரும், இபிஆர்எல் கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், செயலாளர் சிவசக்தி ஆனந்தன் உள்ளிட்ட 5 பேரும், பிளாட் அமைப்பின் தலைவர் சித்தார்த்தன் மற்றும் RR ஆகிய இருவருமாக 13 பேர் கலந்து கொண்டிருந்தனர். இந்த கூட்டத்தில் என்னென்ன விடயங்கள் ஆராயப்பட்டன என்று சிவாஜி லிங்கம் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
தேர்தலுக்கு பின்னரான நிலவரங்கள் பற்றி, அரசியல் நிலவரங்கள் பற்றியும் ஆராய்ந்தோம். மேலும் செப்டம்பர் மாதம் வர இருக்கும் ஐநா மனித உரிமை பேரவையின் கூட்டத்தொடர் விடயங்கள் தொடர்பாகவும், இலங்கை மீதான யுத்த குற்றங்கள் தொடர்பாகவும் நடைபெற்ற விசாரணை அறிக்கை பற்றியும் கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் வரும் ஜெனிவா கூட்டத்தொடரில் அமெரிக்கா இலங்கை அரசுடன் இணைந்து கொண்டு வரவிருக்கும் தீர்மானம் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டதுடன் உள்ளக பொறிமுறையை நிராகரித்து சர்வதேச பொறிமுறை ஒன்றை சர்வதேச நீதி விசாரணையை தொடர்ந்து நடத்துவதன் மூலம் அந்த பொறிமுறையை வலியுறுத்துவது என்றும் தீர்மானிக்கப்பட்டது. தேர்தலின் முன்னரும் தேர்தலின் பின்னரும் கூட்டமைப்புக்குள் ஏற்பட்டு வரும் முரண்பாடுகளை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் நான்கு கட்சிகளும் உள்ளடக்கிய கூட்டமைப்பை அமைப்பு ரீதியாக ஸ்தாபன ரீதியாக பலப்படுத்துவது என்றும் ஆராயப்பட்டு தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது.
தமிழரசு கட்சி தவிர்ந்த ஏனைய மூன்று கட்சிகளும் இவ்வாறு கூடியதற்கு ஏதேனும் விசேட காரணம் இருக்கிறதா?
இல்லை, ஏற்கனவே நான்கு கட்சிகள் அடங்கிய தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே மூன்று கட்சிகள் கூடி அரைந்திருக்கின்றோம் என்றால் நீண்ட காலமாக அமைப்பு ரீதியாக பலப்படுத்தப்படாமல் இருந்ததனுடைய விளைவுதான் தேர்தலின் பொழுது இந்த நான்கு கட்சிகளுக்கு இடையிலே ஏற்பட்ட பிரச்சனை. ஆகவே இதை தீர்ப்பதற்கு ஒருமித்த கருத்தை உருவாக்குகின்ற விதத்திலே இப்ப மூன்று பேருக்கும் இடையிலே ஒரு கருத்து ஒற்றுமை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது நான்கு கட்சிகளாக பரிணமிக்கின்ற பொழுதுதான் நாங்கள் மக்கள் கொடுத்த ஆணையை மிகவும் வலுவான முறையிலே கொண்டு செல்ல முடியும் என்ற அடிப்படையிலே தான் இந்த மூன்று கட்சிகளும் இன்று கூடி ஆராய்ந்திருந்தோம். இதை நாங்கள் வெளிப்படையாகவே மூன்று கட்சிகளும் கூட இருக்கின்றோம் என்பதையும் பொதுமக்களுக்கு தெரிவித்திருந்தோம்.
இந்த முடிவுகள் தொடர்பாக நீங்கள் தமிழரசு கட்சியுடன் எப்போது கூடி பேசுவீர்கள்?
அவர்களுடைய முக்கியஸ்தர்களுடன் நாங்கள் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்துவோம். அல்லது தமிழரசு கட்சியினுடைய ஒரு தொகுதிக்குழு அடங்கியவர் அல்லது நான்கு கட்சிகளான ஒரு உயர்மட்ட கூட்டம் அல்லது கோஆர்டினேட்டிங் கமிட்டி எடுக்கின்ற இணைப்பு குழு கூட்டம் அந்த கூட்டம் கூட்டப்படுமாக இருந்தால் அதிலே விரிவாக ஆராய்ந்து மேற்கொண்டு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை பற்றி நாங்கள் எடுப்போம். அது கூட்டப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அவசரமான கோரிக்கையும் விருப்பமாக.
எதிர்காலத்திலும் இவ்வாறு மூன்று கட்சிகளும் கூடித்தான் ஆராய்ந்து விடயங்களை முடிவு செய்வீர்களா?
எங்களை பொறுத்தளவிலே நான்கு கட்சிகளும் அடங்கிய ஒரே ஒரு அமைப்பு ரீதியான ஒரு கட்டமைப்பு இருக்கின்றது என்றால் அது கட்சிகளுக்கு இடையிலான இணைப்பு குழு மாத்திரம். 20 பேர் கொண்ட அந்த உயர்மட்ட குழு தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர் இரா சம்பந்தன் ஐயா தலைமையிலே கூட்டப்பட வேண்டும். அதிலே ஆராயப்பட்டு பல்வேறு விதமான முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும். இதிலே ஒரு சிலருடைய போக்கிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொண்டு செல்லப்பட முடியாது என்பதுதான் எங்களுடைய விருப்பமும் வேண்டுகோளுமா.
என்றார் சிவாஜி லிங்கம் அவர்கள்.
வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். தமிழகத்தின் தேனி மாவட்டத்தில் 1000 ஆண்டுகளுக்கும் முன்னரான காலப்பகுதியை சேர்ந்தது என்று கருதப்படும் புத்தர் சிலை ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அந்த சிலையை கண்டுபிடித்துள்ள பாண்டிய நாட்டு வரலாற்று ஆய்வு மையம் எனும் அமைப்பின் செயலாளர் டாக்டர் சாந்தலிங்கம் அவர்களிடம் கூடுதல் தகவல்கள் கேட்டேன்.
எங்களுடைய ஆய்வு மையம் பாண்டிய நாடு முழுமையும் செய்கின்ற ஆய்வின் ஒரு கட்டமாக இன்றைய தேனி மாவட்டத்திலே ஆண்டிப்பட்டிக்கு அருகிலே ரோசல்பட்டி என்ற கிராமத்தில் ஒரு கள ஆய்வை மேற்கொண்டோம். அந்த ரோசல்பட்டி என்ற கிராமத்தில் கிபி 9-10 சேர்ந்த புத்தர் சிற்பம் ஒன்று கண்டறியப்பட்டது. அந்த சிற்பத்திற்கு அருகாமையிலேயே வேறு கோயில்கள் இருந்ததற்கான எச்சங்கள் முருகன் விநாயகர் ஐயனார் போன்ற சிற்பங்களும் இருக்கின்றன. ஆனால் இந்த புத்த சிற்பம் தனித்துவமாக அப்போதுதான் செய்து முடிக்கப்பட்டது போல முழுமை அடையாத வகையிலே அந்த சிற்பம் அங்கே காணப்படுகிறது. கேரள பகுதியிலிருந்து இடுக்கி மாவட்டத்திலிருந்து பாண்டிய நாட்டு பகுதி வரக்கூடிய ஒரு பழைய நெடுஞ்சாலை ஒன்று இந்த வழியாக சென்றிருக்க கூடும். ஏனென்றால் இடுக்கி மாவட்டத்தில் கிடைத்த அதே ரோமானிய நாணயங்கள் கம்பம் பள்ளத்தாக்கிலே கிடைத்திருக்கிறது. அதுபோல தொடர்ந்து அந்த பெருவழியில சித்திரமலை, உத்தமபாளையம், அம்மன் கோயில்பட்டி, மலைப்பட்டி, புதூர் போன்ற இடங்களிலே சமண தடயங்கள் நிறைய கிடைத்திருக்கின்றன. எனவே அதன் அடிப்படையில் இந்த புத்தர் படிமம் கிடைத்தது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது.
ரோசல்பட்டி பகுதியில் கண்டெடுக்கப்பட்டதாக நீங்கள் கூறுகின்ற அந்த புத்தர் சிலை 9 அல்லது 10 நூற்றாண்டை சேர்ந்தது என்பதை எப்படி நீங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டீர்கள்?
பொதுவாக பாண்டிய நாட்டிலே கிடைத்திருக்கூடிய சிற்பங்களின் அடிப்படையில் அதே போன்ற உருவ அமைதியை கொண்டிருக்கக்கூடிய காரணத்தாலும் கருங்கல்லால் செய்யப்பட்ட சிற்பமாக இதுவும் இருக்கிறது. எனவே இவற்றை ஒப்பு நோக்கித்தான் இந்த காலத்தை நாங்கள் கணிக்கிறோம். அதுபோல இந்த சிற்பத்தினுடைய அமைப்பும் தியான வடிவத்திலே தலையிலே உஷ்ணிசா என்ற குடுமை முழுமையாக செதுக்கப்படாமல் மார்பு பகுதியும் கூட முழுமையாக வளவளப்பாக்கப்படாமல் புதிதாக செய்ததைப் போல ஒரு சிற்பமாக அது இருக்கின்ற காரணத்தாலும் பிற பகுதிகளில் கிடைத்த சிற்பங்களை ஒப்பிட்டும் இதனுடைய காலத்தை நாங்கள் 9-10 என்று கணிக்கிறோம்.
இப்ப உங்கள் அமைப்பால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற இந்த புத்தர் சிலை வந்து சொல்லுகின்ற செய்தி என்ன என்று உங்களை போன்ற ஆய்வாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் பார்க்கின்றீங்க?
பொதுவாக இந்த பாண்டிய நாட்டு பகுதியிலே சங்ககாலம் தொடங்கி சமணம் மிகவும் செல்வாக்காக இருந்திருக்கிறது என்பதற்கு ஏராளமான கல்வெட்டு சான்றுகள் இருக்கின்றன. அதே போல பௌத்தமும் காலூன்றி இருந்தது பாண்டிய நாட்டிலே என்பதற்கு மதுரை காஞ்சி போன்ற சங்க இலக்கியங்களிலே குறிப்புகள் காணப்படுகின்றன. இந்த ரோசல்பட்டி பகுதியிலே கிடைத்த இந்த புத்தர் படிமம் ஒரு பெருவழியிலே இருந்த ஒரு கிராமத்திலே கிடைத்ததாக நாங்கள் கணக்கெடுக்கிறோம். உதாரணமாக கம்பம் பள்ளத்தாக்கு வழியாக உத்தமபாளையம் சின்னமனூர் பகுதியால் பாண்டியருடைய தலைநகரம் மதுரை துறைமுகம், கொற்கை போன்ற நகரங்களுக்கு செல்லுகின்ற ஒரு பெருவழி நீண்ட காலமாக இருந்திருக்கிறது. இந்த பெருவழி எங்கும் ஆங்காங்கே சமண சின்னங்கள் காணப்படுகின்றன, இதுவரை கண்டறியப்பட்டிருக்கின்றன. ஆனால் முதன் முதலாக ஒரு பௌத்த படிமம் இங்கு கிடைத்திருப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. எனவே சமணத்திற்கு இணையாக இல்லாவிட்டாலும் பௌத்தமும் ஓரளவிற்கு பாண்டி நாட்டு பகுதியிலே காலூன்று இருந்தது என்ற செய்தியை இந்த புத்தர் படிமம் நமக்கு வழங்குகிறது.
உங்கள் அமைப்பால் கண்டெடுக்கப்பட்ட அந்த புத்தரனுடைய சிலை முழுமையாக சிற்பியால் முடிக்கப்படாமல் இருந்தது என்று உங்களை போன்ற ஆய்வாளர்கள் சொல்லும் பொழுது, ஏன் அந்த சிலை அல்லது அந்த சிற்ப வடிவம் முழுமை அடையாமல் போச்சு அப்படிங்கிற இந்த கேள்வி எழுதலையா?
இந்த சிற்பத்தினுடைய வலது கன்னத்தின் ஓரத்தில் ஒரு சிறு கல் துண்டு சிதறி வெளியேறி இருக்கிறது. எனவே நமது தமிழ்நாட்டு வழக்கப்படி பின்னப்பட்ட சிற்பத்தை வழங்குவதோ அல்லது முழுமைப்படுத்துவதோ இல்லை. எனவே அந்த மரபின்படி இந்த சிற்பத்தை முழுமையாக வடிக்காமலும் வழிபாட்டிற்கு வைத்துக் கொள்ளாமலும் இதை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். எனவேதான் இந்த உளியால் செதுக்கப்பட்ட அந்த தடயங்கள் கூட வளவளப்பாக்கப்படாமல் வழிபாட்டிற்கு எடுத்துக் கொள்ளப்படாமல் அப்படியே கிடக்கிறது என்று நாங்கள் கருதுகிறோம். தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிகளிலே பௌத்த தொடர்பான சான்றுகள் இதுவரை கிடைக்கவில்லை. இதற்கு முன்பாக திருப்பத்தூர், ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களில் மட்டுமே, பாண்டி நாட்டில் குறிப்பாக மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு இரண்டு தடயங்களை தவிர வேறு எங்கும் தடயங்கள் கிடைக்கவில்லை. ஆனால் இப்போது மதுரைக்கு மேற்காக இருக்கிற பகுதிகளிலும் புதிதாக ஒரு சிற்பம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தாலே தொடர்ந்து தீவிரமான கலாய்வுகளை மேற்கொண்டால் பௌத்தத்தினுடைய வீரியம் எந்த அளவிற்கு இருந்தது என்பதை இன்னும் நாம் கண்டுபிடிக்க முடியும்.
இப்போ அந்த சிலை வந்து யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு?
இப்போது யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லை. நத்தட்டிமேடு என்ற ஒரு புறம்போக்கு இடத்திலே தான் இந்த சிலை இருக்கிறது.
பாண்டிய நாட்டு வரலாற்று ஆய்வு மையத்தின் செயலாளர் டாக்டர் சாந்தலிங்கம், இந்தியாவில் விளையாட்டுத் துறையில் சாதிப்பவர்களுக்கு வழங்கப்படும் முக்கிய விருதுகளில் ஒன்றான அர்ஜுனா விருது தமிழ்நாட்டைச் சேர்ந்த பளுதூக்கும் வீரர் சிவலிங்கம் சதீஷ்குமாருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அவருடன் பேசினார் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
இந்த அர்ஜுனா விருது எனக்கு கிடைச்சது ரொம்ப பெருமையா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இது என்னோட லைஃப் டைம் ட்ரீமா இருந்தது, இது மாதிரி அர்ஜுனா அவர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக நான் ரொம்ப பல டோர்னமெண்ட்ஸ் இது பண்ணி அதில் வின் பண்ணி அப்புறம் லாஸ்டா காமன்வெல்த் கேம்ஸ் எல்லாம் வின் பண்ணேன். அது மூலியமா தான் எனக்கு இந்த அர்ஜுனோட கிடைக்கான பாயிண்ட்ஸ் அதிகமா கிடைச்சது. இப்போ அது மூலியமா எனக்கு இந்த அர்ஜுனா கிடைச்சதுனால 17 ஒரு மெம்பரா நானும் செலக்ட் ஆனேன். வெயிட் லிஃப்டிங் கேம்ல முன்னாடி இயர்லி ஒன்ஸ் ஒருத்தர் அர்ஜுனாவோட வாங்கிட்டே இருப்பாங்க. பட் 2010 அப்புறம் நம்ம இந்தியா இதுலருந்து வெயிட் லிஃப்டிங்ல யாருமே அர்ஜுனாவோட வாங்கினதில்லை. 4 கேப்புக்கு அப்புறம் இப்போ நான் தான் வாங்கியிருக்கேன். இதுதான் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு.
உங்களுடைய சொந்த ஊரான வேலூர் மாவட்டம் என்பது பழுதூக்கும் போட்டியில் பல வீரர்களை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. உங்கள் ஊரை பொறுத்தவரையில் இந்த விருது என்பது எந்த அளவுக்கு முக்கியமானது?
இந்த பழுதூக்கும் விளையாட்டுல தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா லாஸ்டா அர்ஜுனாவோட வாங்கினது டி முத்து 2002 வாங்கினாரு. அதுக்கப்புறம் யாருமே வாங்கல. இன்னும் குறிப்பா பாத்தீங்கன்னா அவரும் நம்ம வெள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். அவரோட அர்ஜுனா அவர் வந்து நின்று போச்சு. சரியான போதிய அளவு யாரும் சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்றதில்லை, யாரும் அந்த அளவுக்கு ஊக்கம் கொடுக்கறதில்லை. அது மூலியமா பெர்ஃபார்மன்ஸ் டவுன் ஆயிட்டு 13 கழிச்சு இப்ப 2015 வெள்ளூர் மாவட்டம் தமிழ்நாட்டு மூலியமா நான் இந்த அர்ஜுனா அவரை வாங்கியிருக்கேன். எங்க வெயிட் லிஃப்டிங் முடிஞ்சு போச்சோ அப்படின்னு நினைச்சேன். எங்க வெள்ளூர் மாவட்டத்துல இப்ப திருப்பி நான் இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இதனால என்ன அப்கமிங்ல வர இன்னும் நல்ல ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் எல்லாம் சரி ஓகே வெயிட் லிஃப்டிங் இன்னும் பினிஷ் ஆகல, இன்னும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்போர்ட்ஸ் கைத்தாம இது இன்னும் பண்ணிட்டு இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பா அர்ஜுனா அவர்லாம் இன்னும் வாங்குவாங்க.
கடந்த தடவை காமன்வெல்த் விளையாட்டு போட்டியில் கிளாஸ்கோவில் தங்கம் என்ற போது பிபிசி தமிழோசைக்கு ஒரு பேட்டி அளித்திருந்தீர்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு சிரமங்களை பற்றி பேசியிருந்தீர்கள். குறிப்பாக இப்பொழுது உங்களை போன்ற பழுதூக்கும் விளையாட்டு வீரர்களுக்கு போதிய ஒத்துழைப்பு இருக்கிறதா? நீங்கள் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன?
இப்போ பலத்திற்கும் விளையாட்டு வீரர்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்ஸ் கிடைச்சிருக்கு. பட் இதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அந்த போதிய சப்போர்ட்ஸ் கிடையாது. வெயிட் லிஃப்டிங் பாத்தீங்கன்னா மெயினா ப்ராப்பர் டயட், அப்புறம் ஃபுட் சப்ளிமெண்ட், அப்புறம் நல்ல ஒரு ட்ரைனிங் சென்டர் அதெல்லாம் இருக்கிறோம். பட் அதெல்லாம் நம்ம இந்தியாவில போதிய அளவு இல்லை. அதனால என்ன ஆச்சுன்னா லாஸ்ட் இதுல டவுன் ஆச்சு. பட் இப்ப நம்ம கவர்மெண்ட் அது கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது மூலியமா பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் அதிகமா அளவு பிரச்சனை இல்லைனாலும் கம்மி அளவு தான் இருக்கு இன்னும். பட் இந்த டயட்ஸ் அந்த ப்ரோக்ராம்லாம் இன்னும் சேஞ்ச் பண்ணாங்கன்னா நல்ல ஒரு லெவல் கொண்டு வரலாம். வெயிட் லிஃப்டிங்னா இதுதான் ஒரு இங்க குறையா இருக்கு.
அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் ரியோ ஒலிம்பிக் போட்டி நடக்க இருக்கிறது. அதற்கு தகுதி பெறுகின்ற பயிற்சிகள் எந்த அளவுக்கு இருக்கின்றன?
இப்போ நவம்பர்ல வர வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் ரியோ ஒலிம்பிக் குவாலிபிகேஷன் ஈவெண்ட். அந்த நவம்பர்ல வர வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் நான் வந்து குவாலிஃபை பண்ணியாச்சு. இங்க 2 பிஃபோர் ட்ரையல் நடந்தது வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்காக. இப்போ நான் அதுக்காக குவாலிஃபை பண்ணியாச்சு. இப்போ அந்த ட்ரையல்ல பண்ண லோட ரிப்பீட் பண்ணனா இந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல பெஸ்ட் ஆஃப் 6 வருவேன். 6 வந்தோன்னா என்னோட ரேங்கிங் வந்து வேர்ல்ட்ல ஒரு 6th ரேங்கிங் இருந்தா ஸ்ட்ரைட்டா ஒரு ஒலிம்பிக் கோட்டா கிடைக்கும் ரியோ ஒலிம்பிக். இப்ப அதுக்காக தான் ஃபுல்லா வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்காக தான் நான் தயார் பண்ணிட்டு இருக்கேன். ஆஃப்டர் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஒலிம்பிக் குவாலிபிகேஷன் ஆயிட்ட பிறகு இன்னும் நல்ல ஒரு கஷ்டப்பட்டு நம்ம ஒலிம்பிக்லயும் மெடல் வின் பண்ற மாதிரி ஒரு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண போறோம்.
அர்ஜுனா விருது பெற்றுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த எடை தூக்கும் வீரர் சிவலிங்கம் சிவகுமார், மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.